தமிழக சட்டமன்ற வரலாற்றில் கடந்த 2 ஆண்டுகளில் 3 தேர்தல் 3 வேட்பாளர்களை பார்த்த தொகுதி என்றால் அது ஆர்கே நகர் தொகுதியாகத்தான் இருக்கும். 2011 கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அதிமுக மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. சென்னையில் பெரும்பாலான இடங்களை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. சென்னையின் கோட்டையாக விளங்கிய ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றிவேல் வென்றார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தால் ஜெயலலிதா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதால் கடந்த 2014 ஜெயலலிதாவின் முதல்வர் பதவி பறிபோனது. பெங்களூரு உயர்நீதிமன்றம் 2015 மே 11 வழங்கிய தீர்ப்பால் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் முதல்வரானார். ஜெயலலிதா எம்எல்ஏவாக வேண்டும் என்பதற்காக சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த வெற்றிவேல் 2015 மே 15 ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஜூன் 27 ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெற்று அதில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2016 மே 15 நடந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் ஜெயலலிதா உடல்நல குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் 5 உயிரிழந்ததால் ஆர்கே நகர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஏப்ரல் 12 ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆர்கே நகர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை அதிமுக மற்றும் அதன் கூட்டணியே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது. 2016 நடந்த சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 55.87% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக 33.14% வாக்குகள் பெற்றது. இத்தொகுதியில் 1,28,000 ஆண்கள், 1,34,000 பெண்கள் என மொத்தம் 2,62,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 75,000 பேர் 18 முதல் 29 உட்பட்ட இளைஞர்கள். மிக அதிகப்படியான வாக்குகள் இளைஞர்கள் கையில் உள்ளன. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வருகின்ற 12 நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 16 தொடங்கியது. கடந்த மார்ச் 23 மாலை 3 வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. 14 பெண்கள் உட்பட மொத்தம் 127 பேர் மனு தாக்கல் செய்தனர். 24 நடந்த பரிசீலனையின்போது சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் மற்றும் சுயேட்சிகள் உட்பட 45 பேரின் மனுக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டன. திமுக, அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, மார்க்சிஸ்ட், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் சுயேட்சிகளின் 82 மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதிக வேட்பாளர்கள் களத்தில் இருந்ததால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 64 வேட்பாளர்களின் பெயர்தான் இடம்பெற முடியும். இதில் நோட்டோவுக்கும் ஒரு பட்டனை ஒதுக்க வேண்டும். எனவே 63 வேட்பாளர்கள் இருந்தால் மட்டுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த முடியும் என்றும், அதற்கு மேல் வேட்பாளர்கள் போட்டியிட்டால் வாக்குச்சீட்டு முறையில்தான் தேர்தல் நடக்கும் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாளான மார்ச் 27 சுயேட்சி வேட்பாளர்கள் 8 பேர் தங்கள் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற்றனர். முக்கிய கட்சிகளின் பிரதான வேட்பாளர்களது மனுக்கள் ஏற்கப்பட்டதால் அவர்களின் மாற்று வேட்பாளர்கள் 12 பேரின் மனுக்களும் தள்ளுபடியாயின. இதனையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி தேர்தல் களத்தில் 62 வேட்பாளர்கள் உள்ளதால் வாக்குப்பதிவுக்கு மின்னணு இயந்திரம் பயன்படுத்தப்படுவது உறுதியானது. ஆர்கே நகர் தொகுதியில் 40 சுயேட்சிகள் போட்டியிடுகின்றனர். அதிகமாக சுயேட்சிகள் போட்டியிடுவது தேர்தல் கலாச்சாரமாகவே மாறி வருகின்றது. ஏன் இவ்வளவு அதிகமாக சுயேட்சிகள் ஆர்கே நகரில் போட்டியிடுகின்றனர் என்று இந்தியாவின் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் அசோசியேட் எடிட்டர் மற்றும் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களில் தமிழக அரசியலை அலசுகின்றவருமான ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டபோது,
ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியில் தூண்டுகளில் தேர்தல் நிற்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள். அந்த பூத் ஏஜென்ட்ஸ் அந்த இடத்தில் ஒன்னோ திமுக இல்லைன்னா அதிமுக அம்மாவினரோ இல்லைன்னா அதிமுக பொறுத்து தலைவர் இளைஞரோ அந்த இடத்தை நிரப்புவார்கள். இது ஒரு அரசியல் யுக்தியாகவே பல காலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியர் ஒட்டுமொத்தத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளர்களுடைய பூத் ஏஜெண்டாக ஏதோ ஒரு அரசியல் கட்சி அவருடைய அந்த இடத்தை நிரப்பிவிடும், அவரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை நிரப்பிவிடும். சோ இந்த மூணு நாலு காரணங்களுக்காகத்தான் இவ்வளவு அதிகம் இண்டிபெண்டன்ஸ் களத்தில் இருக்கிறார்கள்.
62 வேட்பாளர்களில் மருது கணேஷ் திமுக சார்பிலும், இ மதிசூதனன் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பிலும், டிடிவி தினகரன் அதிமுக அம்மா அணி சார்பிலும், கங்கை அமரன் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும், ஜே தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பிலும், ஆர் லோகநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும், மதிவாணன் தேமுதிக சார்பிலும், காவண்ணா கலைக்கோட்டுதயம் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் களத்தில் உள்ளனர். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால் தினகரன் சார்பில் தொப்பி சின்னத்தையும், ஓபிஎஸ் தரப்பினர் இரண்டு விளக்குகளை கொண்ட மின்கம்பம் சின்னத்தையும் காட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தவறாமல் செயல்படுத்துவேன் என்பது தினகரன் அளிக்கும் முக்கியமான வாக்குறுதி. இதனையே வலியுறுத்துகின்றார் அதிமுக அம்மா அணி சார்பில் நாஞ்சில் சம்பத் அவர்கள்.
நாங்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு தேவையான சமூக பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி 37 வாக்குறுதிகளை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இருந்த சிஎம் ஜெயலலிதாட்ட ஒரு 57,000 பேர் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த மனுவை எல்லாம் சேகரிச்சு அந்த 57,000 பேருக்கும் வீடு கட்டி தருவோம். வண்ணாரப்பேட்டையில ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம். ஒரு 10 பாலி கிளினிக், 10 மொபைல் ஹாஸ்பிட்டல், வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிம்கோ நகர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் விரிவாக்கம், ஒரு சர்வதேச தரத்துல ஒரு மீன் மார்க்கெட், வேலை வாய்ப்பு முகாம் கேம்ப் நடத்தி 2,500 பேருக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில் வேலை கொடுத்துருக்கோம். ஒரு 5 ஏக்கர் இன்னொரு இடத்துல 2 ஏக்கர்ல பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்ன ஒரு 37 சமூக பொருளாதார பிரச்சனைகளை நம்ம மக்கள் மத்தியில வச்சிருக்கோம். அதை வச்சுட்டு தான் ஓட்டு கேட்கிறோம்.
குடும்ப ஆதிக்கத்திலிருந்து கட்சியையும் ஆட்சியையும் விடுவிக்கவும், போயஸ் தோட்ட இல்லத்தை மீட்டு நினைவிடமாக்கவும் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று ஓபிஎஸ் தரப்பில் பிரச்சாரம் செய்கின்றனர். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பில் மக்களிடையே நீங்கள் முன்வைக்கின்ற வாக்குறுதிகள் என்னவாக இருக்கும் என்று அக்கட்சியை சார்ந்த பொன்னையன் அவர்களிடம் கேட்டபோது,
மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறது, தெருக்கள் எல்லாம் சிறு சிறு தெருக்களாக இருக்கின்றன, வீடுகளோ நெருக்கமாக எல்லா பகுதியிலும் இருக்கிற காரணத்தால் ஆங்காங்கு ஏற்படுகிற சுகாதார பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு கட்ட ஒரு பெரும் திட்டத்தை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் மேற்கொண்டிருந்தார். அந்த திட்டத்தை துரிதமாக முடிக்க வேண்டும் என்ற கடப்பாட்டில் அனைத்திந்திய அதிமுக அணி, எங்களது அணி ஓபிஎஸ் அணி தீவிரமாக முயற்சிகளை மேற்கொள்ளும் நிலையில் உள்ளது.
உள்ளூர்வாசி என்ற வகையிலும், பிரதான எதிர்க்கட்சியின் தீவிர தொண்டராக இருந்து வேட்பாளரானவர் என்ற முறையிலும், உள்ளூர் பிரச்சினைகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி அவற்றுக்கு தீர்வு காண முயற்சி எடுப்பேன் என்று திமுக சார்பில் மருது கணேஷ் வாக்குறுதி அளித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இத்தேர்தலில் திமுக அளிக்கின்ற வாக்குறுதிகள் திமுக ஆளும் கட்சியாக மாறும்போதுதான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லுகின்றார் திமுகவை சேர்ந்த பல கருப்பையா அவர்கள்.
எதிர்கட்சியாக இருந்து நெருக்கடி கொடுக்கத்தான் திமுகவால் முடியுமே தவிர, ஆளுங்கட்சியாக வருகின்ற போதுதான் இந்த தீமைகளை எல்லாம் அகற்றுவதற்கு அவர்கள் முயல முடியும். ஆகவே என்ன வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்ன என்பதெல்லாம் இங்கே அந்த வாக்குறுதியை அளிக்கின்றவர் அதிகாரத்தில் இருக்கின்றானா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. ஆகவே நாளைக்கு அதிகாரத்திற்கு வருகின்ற போது இதை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் என்கின்ற வகையில் வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றனவே தவிர, இந்த தேர்தலில் அந்த மாற்றம் வருகின்ற போது அந்த வாக்குறுதிகள் நிலை பெறவும் செயல்படவும் காரணமாக அமையும்.
திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தலையெடுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள் என்கிறார் கங்கை அமரன். மார்க்சிஸ்ட், தேமுதிக, நாம் தமிழர் மற்றும் தீபா பேரவை தரப்பில் களத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்ற வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பிளவை சந்தித்து கட்சி இப்போது யார் பக்கம் என்றே தெரியாத நிலையில் அதிமுக இக்கட்டான நிலையில் தவிக்கிறது. இதற்கு விடையளிக்கப் போகும் களமாக ஆர்கே நகர் தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆர்கே நகர் பின்தங்கிய தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. வாழ்வாதாரத்திற்கு போராடி வரும் ஏழை மக்கள் வாழும் தொகுதி. குடிநீர் பிரச்சினை, கழிவு நீர் பிரச்சினை, குப்பைமேடு பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, போதுமான வங்கி கிளைகள் இல்லை, ரேஷன் கடைகள் அதிகம் இல்லை, இருக்கின்ற ரேஷன் கடைகளில் போதுமான பொருட்கள் இல்லை, கூட்ஸ் ட்ரெயின் பிரச்சினை என்று மக்கள் பல பிரச்சினைகளை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் வெற்றி வாய்ப்பு யாருடையதாக அமையும் என்று சொல்லுகின்றார் இந்தியாவின் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் அசோசியேட் எடிட்டரான ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்று பார்த்துவிட்டால் அது ஜெயலலிதாவினுடைய மறைவு, கலைஞர் கருணாநிதியினுடைய இயலாண்மை. இது ரெண்டு, அதாவது தமிழக அரசியலில் ஏறத்தாழ ஒரு 30 வருட காலம் 40 வருட காலம் நிறைந்து நின்ற ரெண்டு பெரிய பிம்பங்கள் இன்று இல்லை. அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல தான் நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சமீப ஒரு 20 வருட காலமாக ஆர்கே நகர் நிச்சயமாக ஒரு அதிமுக கோட்டையாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது சென்னை பெரும்பாலும் திமுகவனுடைய கோட்டை என்று கூறுவார்கள். அந்த சென்னை திமுகவனுடைய கோட்டைக்குள்ளாலேயே ஒரு அதிமுகவனுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கின்ற ஒரு கான்ஸ்டன்சியாக ஆர்கே நகர் திகழ்கிறது. ஆனால் இன்று இருக்கும் நிலை என்னவென்றால் அதிமுகவனுடைய சின்னமான இரட்டை இலை முடக்கப்பட்டு அப்ப இந்த ஒரு தருணத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அந்த இரட்டை இலைக்கான ஒரு ஓட்டு என்று இருக்கிறது. அது எந்த தொகுதியில் யார் நின்றாலும் இரட்டை இலை என்று வந்துவிட்டால் அந்த இரட்டை இலைக்கு ஓட்டு அளிக்கின்ற ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் யாருக்கு ஓட்டளிப்பார் என்று பார்த்தீர்கள், அவங்க வந்து நிச்சயமாக இரட்டை இலை இல்லாத சூழ்நிலையில் வந்து ஒன்னோ யாருக்கும் ஓட்டளிக்க மாட்டார்கள், இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு ஓட்டளிக்கும் ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வத்து தான் அந்த ஒரு தொகுதியிலான தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இன்றைய இல்லை இருக்கும் தமிழ்நாட்டில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நல்ல ஒரு கிளீன் இமேஜ் இருக்கின்றது என்ற நிலை இருக்கிறது. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுக தினகரனுடைய அணிக்கும் இருக்கின்ற இந்த போட்டிக்கு உள்ளில் கடும் போட்டி நிலைகின்ற இந்த சூழ்நிலையில் திமுக வெற்றி பெறும் என்ற ஒரு திமுக வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கின்றது. அவர்களுக்கு அவருடைய அந்த சின்னம் இருக்கிறது, அவர்கள் களப்பணி நன்றாக ஆற்றியுள்ளார்கள். இந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாக திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று இதுதான் பல சர்வேகளிலும் காமிக்கிறது. அதாவது ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக ஒரு முன்னணியில் இருக்கிறார், ஆனால் அதற்கும் சற்று முன்னதாக திமுக இருக்கிறது இன்றைய நிலை.
தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக அம்மா அணிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக அம்மா கட்சி சார்பில் போட்டியிடும் தினகரனுக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா, திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. இந்நிலையில் அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் தினகரன் ஆதரவாளரும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் வீடு, எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள அவரது அறை உள்ளிட்ட 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சமீபத்தில் சோதனை நடத்தியுள்ளனர். ஆளும் கட்சியின் பிரபலங்களின் இடங்களில் நடத்தப்பட்ட இந்த வருமான வரி சோதனை ஆளும் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா? இது இந்த ஆர்கே நகர் தேர்தலில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விளக்குகின்றார் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
நிச்சயமாக பின்னடைவுதான். எனக்கு தெரிந்தவரை விஜயபாஸ்கர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்தவரை. அதே போல சரத்குமார் வந்து என்னைக்கு அந்த அவருடைய வீட்டில் ரெய்டு வந்ததோ அன்னைக்கு வந்து அவர் வந்து ஆர்கே நகரில் பிரச்சாரம் அன்னைக்கு தான் தொடங்குவதாக இருந்தார். விஜயபாஸ்கரை பொறுத்தவரை அவர்கள் பெரும் ஆளுமையாக, அதாவது டிடிவி தினகரன் ஃபீல்ட் இருக்கிற ஒரு காரணத்தால், அதாவது அவர்களுக்கு வந்து இப்போ அந்த ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இப்ப செய்ய முடியாத நிலையில் என்றால் அவர் தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வெளியே போகிறார். அந்த இடத்திலிருந்து தேர்தலை நடாத்தி கொண்டிருக்கிற ஒரு நபராக விஜயபாஸ்கர் திகழ்ந்தார். அப்ப அந்த ஒரு நிலையில் தான் அவர் வீட்டில் ரெய்டு வருது. ரெய்டு வர்றது தப்பு என்று ஒரு அளவும் கூற மாட்டேன், ஆனால் ஏன் இந்த செலக்டிவாக ரெய்டு செய்கிறார்கள், ஏன் ஒரு அணியினரை மட்டும் தாக்குகிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் என்னில் நிலவுகிறது. எவ்வளவு பணம் பட்டுவாடா செய்திருக்கிறது என்று பார்த்தோம்னால் ஒரு எங்களுக்கு தெரிந்தவரை ஒரு அரசியல் கட்சி ஏறத்தாழ 75% மக்களுக்கு 4000 ரூபாய் பணம் இட்டு கொடுத்திருக்கிறது. இன்னொரு அரசியல் கட்சி 55% மக்களுக்கு 2000 ரூபாய் என்று பரிமாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முடிந்துவிட்டது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியல் சாசன சட்டப்படி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ரோல் என்று பார்த்துவிட்டால் Article 324 பிரகாரம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நேர்மையாக ஒரு இடத்தில் தேர்தல் நடத்த வேண்டும், இதுதான் அவங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்களானால் இன்றைய சூழ்நிலையில் ஆர்கே நகரில் அப்படி ஒரு தேர்தல் நடத்த இயலாது. சோ இதன் பிறகும் தேர்தல் நடக்கக்கூடாது, இப்போது நடக்கக்கூடாது என்ற கருத்து தான் என்னுடையது.
ஆர் கே நகரில் நடைபெற்ற பண பட்டுவாடா குறித்து தற்போது டெல்லியில் கலந்து ஆலோசித்து வரும் தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும் போது வரை வெளிவரவில்லை. ஆகவே வரும் 12ஆம் தேதி ஆர் கே நகர் இடைத்தேர்தல் தொடரும் பட்சத்தில் நாளையுடன் பிரச்சாரங்கள் முடிவடைகின்றன. தேர்தலை தொடர்ந்து இம்மாதம் 15ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும்.